வணக்கம் ஐயா.
வணக்கம்.
இந்தியா தனது 60 ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. இவ்வேளையில் 60 ஆண்டுகால இந்தியாவின் சாதனை என்பதாக எதை குறிப்பிடுவீர்கள்?
உங்களுடைய அழைப்புக்கு நான் மிகவும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் கூறியது போல இந்தியா விடுதலை பெற்று 60 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இப்பொழுது அது செய்த சாதனை என்னவென்றால், ஒரு விடுதலை பெற்ற பொழுது நாட்டை ஆண்டவர்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் கிடைத்த எதிர்பார்ப்புகள் பெரும்பாலாக நிறைவேறவில்லை என்றாலும், இந்த 60 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் உருவான குடியரசு ஜனநாயக முறையில் தொடர்ந்து நடைபெறுவது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று நான் கருதுகிறேன். அதே காலகட்டத்தில் விடுதலை பெற்ற பல நாடுகளில் ஜனநாயக ஆட்சி மாறி சர்வாதிகார ஆட்சியும் அலங்கோலமான நிலைமைகளும் உருவாகியிருக்கின்ற ஒரு காலத்தில் இந்தியா தொடர்ந்து ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக இருக்கின்றன. ஆளுங்கட்சிகள் சில சமயங்களிலே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்திய மக்கள் தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் அவர்கள் நாட்டின் போக்கை ஜனநாயக முறையில் மாற்றியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இதுதான் மிகப்பெரிய சாதனை என்று நான் நினைக்கின்றேன்.
சரி ஐயா, அடுத்ததாக திறந்த பொருளாதார கொள்கை அல்லது உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவின் பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவி இருப்பதாக நினைக்கிறீர்களா?
திறந்த பொருளாதார முறை ஒரு உலகளாவிய பொருளாதார துறையில் அல்லது முயற்சியில் ஒரு பங்கு என்று கூற வேண்டும். இது 1991 தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக இந்தியாவின் பிரதமராக நரசிம்மராவ் அவர்கள் இருந்த காலத்தில் இது கொண்டு வரப்பட்டு, அவர்கள் கூட என்ன கூறினார்கள் என்றால், இதற்கு முன்பு இருந்த 5 ஆண்டு கால திட்ட பொருளாதாரத்தின் கீழ் இந்தியாவிற்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சி கிடைக்கவில்லை. எனவே இந்த உலகமயமான பொருளாதார திட்டத்தின் கீழ் நாட்டின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று அவர்கள் நம்பினார்கள். அதற்காக வெளிநாட்டு செலாவணி வெளிநாட்டு நிதி உதவிகள் தேவைப்படும் என்று அவர் கூறினார்கள். ஆனால் கடந்த 16 ஆண்டுகளில் இந்த திறந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடையவில்லை என்று நான் கூறவில்லை. நிச்சயமாக இந்தியா வளர்ந்திருக்கிறது. அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று கூறுகிறார்கள் அல்லவா, மொத்த தேசிய உற்பத்தி என்பது 1990 6% குறைவாக இருந்தது. இப்பொழுது இந்த ஆண்டு 10% தாண்டி இருக்கிறது. ஆக அத்துடன் அந்நிய நேரடி முதலீடு என்பது முன்பெல்லாம் மிக குறைவாக இருந்த காலகட்டம் போய் தற்பொழுது $200 பில்லியன் அந்நிய நேரடி முதலீடாக இந்தியாவில் குவிந்திருக்கிறது. இதைவிட முக்கியமானது கணினி துறையில் அவுட் சோர்சிங் என்று கூறுகிறார்கள் அல்லவா, இதை போன்று இருக்கின்ற முக்கியமான உலக தொடர்புடைய வணிகத்தில் இந்தியா ஒரு பெரிய இடத்தை முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது என்று கூற வேண்டும். அந்த அளவில் 50% இந்தியாவில் இருந்து அதற்கு வருமானம் கிடைக்கிறது என்று கூறுகிறார். ஆக வளர்ச்சி நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த வளர்ச்சி எந்த அளவிற்கு நாட்டினுடைய மொத்த வருமானத்தை பெருக்கி இருக்கிறது? ஆனால் அந்த வளர்ச்சி பரவலாக சீராக செம்மையாக சமத்துவமாக எல்லா மக்களுக்கும் சென்று அடையவில்லை என்று நான் கருதுகிறேன். இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகை 111 கோடிக்கு மேல் இருக்கிறது தற்பொழுது. அதில் 10% மக்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக திறமைசாலிகளால் ஆனால் கூட 10 கோடி மக்கள், அது 1 பில்லியன் மக்கள் வருகிறார்கள் என்றால் அது உலகத்தை எந்த பகுதியும் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு வலிவான படை என்றுதான் கூற வேண்டும். ஆக இந்தியாவிலே வந்துள்ள வளர்ச்சி நாட்டுக்கு வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் அந்த நாட்டு வளர்ச்சி நாட்டு மக்கள் அனைவருக்கும் இன்னும் சென்று சேரவில்லை. சேருவதற்கான அறிகுறிகள் தற்பொழுது இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
இந்தியாவின் கடந்த 60 ஆண்டுகால அறிவியல் வளர்ச்சி, குறிப்பாக செயற்கைக்கோள், ராக்கெட், IT, அணுகுண்டு எனும் நவீன போக்கு ஒருபுறம், மறுபுறம் நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஏழ்மை மற்றும் இங்கிருந்து பார்க்கும்போது வறுமை கோடு, பட்டினி சாவுகள், ஏன் இந்தியாவில் இத்தகைய முரண்பாடு?
நல்லதொரு கேள்வி. 1947 இந்திய சுதந்திரமடைந்த அந்த நாளன்று 1947 August 15 நள்ளிரவில் துவங்கியது. அப்பொழுது கிரைஸ்ட் ஜஸ்டினி இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு ஒரு வரலாற்று திருப்பத்தை பற்றி பண்டைய ஜவஹர்லால் நேரு அவர்கள், பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒன்று கூறினார்கள். இப்பொழுது நாட்டிற்கு விடுதலை கிடைத்து விட்டது. இந்த விடுதலை அடிப்படையாக வைத்துதான் நாம் சமுதாய பொருளாதார விடுதலைகளை மக்களுக்கு தர வேண்டும் என்று கூறினார். மிக மிக உண்மையான ஒன்று. இதேதான் பின்னால் வந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் 1949-50 இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதை முடிவு செய்த நேரத்தில் இதைத்தான் குறிப்பிட்டார்கள். இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்து விட்டது, இதன் மூலம் அரசியல் சமத்துவம் மக்களுக்கு தரப்படுகிறது. அதே விதமான சமத்துவம் பொருளாதார துறையில், சமுதாயத்துறையில் இப்பொழுது இல்லை. அது வந்தால்தான் இந்த அரசியல் ஜனநாயக முறை நீடிக்கும், நிலைக்கும் என்று கூறினார்கள். இதையதான் அறிஞர் அண்ணா அவர்களும் அப்பொழுது வலியுறுத்தி கூறினார்கள். இது கொண்டாடப்பட வேண்டிய திருநாள் என்றாலும் இதை வைத்து இந்தியாவோட சமுதாய பொருளாதார அறிவியல் துறைகளில் மக்களுக்கு உண்மையான முன்னேற்றத்தை, விடுதலையை தந்தால்தான் அவர்கள் இதுவரை அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பிறத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, பொருளாதாரத்திலே ஏழை பணக்காரன் பாகுபாடுகள் விரிவடைந்து வருகின்றன. எனவே இவற்றை வைத்து இந்த அரசியல் விடுதலை இவைகளுக்கு வழிவகுக்க வேண்டும். வழிவகுக்கவில்லை என்றால் அரசியல் விடுதலை கிடைத்ததற்கான ஒரு பலன் மக்களிடம் சென்று சேரவில்லை என்றுதான் கூற வேண்டும் என்று அப்பொழுது கூறினார்கள். ஆக நான் நினைப்பது என்னவென்றால், இந்தியாவினுடைய வளர்ச்சி மக்ரோ லெவல், அதாவது பொதுப்படையான நாட்டு வளர்ச்சி இருக்கிறது, அதனுடைய உற்பத்தி திறன் வளர்ந்திருக்கிறது, அதற்கு சேர்ந்துள்ள நிதியளவு பெருகி இருக்கிறது. ஆனால் என்ன ஆயிற்று என்றால், பணக்காரர் மேலும் பணக்காரர்களாவதற்கும் ஏழைகள் மீண்டும் மேலும் ஏழ்மை அடைவதற்குமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதை நான் ஒரு குற்றமாக இந்தியாவுக்கு மட்டும் சொல்லவில்லை. ஏனென்றால் உலக பொருளாதார திருத்தத்தில் பார்க்கும் பொழுது பணக்கார ஏழைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி மட்டுமல்ல, வளர்ச்சியடைந்த நாடுகள், வளர்ச்சியாத நாடுகள் இவைகள் இடையே உள்ள வேறுபாடு, வித்தியாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதிலே கூட மற்றொரு வேடிக்கை, வளர்ச்சியடைந்த நாடுகள் கொடுக்கல, அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி, அங்கும் ஏழைக்கும் பணக்காரனுக்கு இடையே உள்ள இடைவெளி வளர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த உலக பொருளாதாரம் என்பது நகரங்களை வளர்க்கிறது, கிராமப்புறத்தை அது புறக்கணித்து வருகிறது. இந்தியாவில் 70% மக்கள் இன்னமும் கிராமவாசிகளாக, விவசாயத்தை நம்பியவர்களாக, சிறு தொழில்களுக்கு ஏற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலக பொருளாதார மயம் என்பது பன்னாட்டு நிறுவனங்கள் அவைகளெல்லாம் இந்தியாவின் மேல் படையெடுத்து வருகின்ற வேகத்தை பார்த்தால், நகரங்களை மேலும் வளங்குழிக்க நகரங்களாக, 500,000 ஹோட்டல்களாக மாற்ற நினைக்கிறார்களே தவிர, அவதிப்படுகிற ஏழைகள், அல்லற்படுகிற கிராமங்கள் இவைகளை கவனிக்க மறந்துவிட்டார்கள், மறுத்துவிட்டார்கள். இதனால் மற்றவர்கள் மீது குறை சொல்லவில்லை, இந்திய அரசாங்கம் தவறிவிட்டது என்றுதான் கருதுகிறேன். இதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம், நீங்கள் கேட்டது போல, ஏன் இந்தியாவிலே இந்த வளர்ச்சிகள் கொண்டு கவனிக்கப்படவில்லை என்றால், அவர்கள் நாட்டின் வருமானத்தில் தான் அவர்களுடைய குறிக்கோளை வைத்தார்களே தவிர, நாட்டிலே பல கோடீஸ்வரர்கள் உற்பத்தியாகிறார்கள், ஆனால் தெருக்கோடிகளில் இருக்கிற ஏழையை பற்றி யாரும் கவனிக்கவில்லை. அதுதான் மிகப்பெரிய குறைபாடு, குற்றச்சாட்டு என்று நான் கருதுகிறேன்.
சரி, அடுத்ததாக, இந்தியா ஒரு முழுமையான ஃபெடரல் ஸ்டேட், சமஷ்டி முறை கொண்ட நாடு அல்ல என்ற போதிலும், இனி இந்தியாவில் கூட்டணி அரசு தான் சாத்தியம் என்ற வகையில் இந்திய அரசியல் வளர்ச்சி கண்டிருப்பதாகப்படுகிறது. இது குறித்த உங்கள் எண்ணம் என்ன?
இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம், தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஃபெடரல் என்ற அடிப்படையில் தான் அதை உருவாக்கினார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும், அரசியல் நிர்ணய சபையும். ஆனால் அதில் ஒரு மற்றொரு வித உண்மையும் இருக்கிறது. இந்தியா ஒரு கூட்டாட்சி முறை என்று கூறப்பட்டால் கூட, மிக அதிகமான அதிகாரங்கள், இருக்கின்ற தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிதி வசதிகள் எல்லாம் மத்திய அரசாங்கிடம் சட்டப்படி குவிந்தது, காலப்போக்கிலும் அது மேலும் அதிகரிக்கப்பட்டு வந்துவிட்டது. ஆக இந்தியா ஒரு ஜனநாயக அமைப்பிலே உருவானாலும் இது கூட்டாட்சி முறையில் நிலைத்து நெருக்கமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன், அரசமைப்பு சட்டத்தில் போடப்பட்டிருந்தாலும் இல்லை என்றாலும் இவர்கள் ஒன்று உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அரசியல் அரசமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு இந்தியாவினுடைய நிலைமை ஒரு கூட்டாட்சி, அதை யாரும் மறுக்க முடியாது. இது ஒரு ஒரு துணை கண்ட அளவிற்கு பறந்துபட்ட நிலப்பரப்பு பல்லாயிரம் கிட்டத்தட்ட 100 கோடி மக்களுக்கு மேல் இருக்கிற நாடு, பல்வேறு மொழி கலாச்சார இன வரலாற்று பிரிவுகளை உடைய நாடு, பல நாடுகள் சேர்ந்துதான் இங்கே இருக்கின்றன. இவர்கள் அதை கூட்டாட்சி என்று கூறினாலும் சரி, இல்லை என்று கூறினாலும் சரி, சரித்திரம் தந்த இந்த முறையை அது நடைமுறைகளை நடத்தினால்தான், கூட்டாட்சி முறையில் மாநிலங்களுக்கு முக்கியமான இடம் தரப்பட்டால்தான் அந்த கூட்டாட்சி முறை நீடிக்கும். அது இல்லை என்றால் தற்பொழுது உள்ளதை போன்று நாட்டிலேயே இருக்கின்ற அரசியல் என்பது ஒரு முரண்பாடான அரசியலாக தோன்றக்கூடும்.
என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்! இந்தியாவின் சீரழிவுக்கு முழுமுதல் காரணமே இந்திய அரசியல்வாதிகள்தான் என்று பலரும் குற்றம் சாட்டுவதுண்டு. மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் நீங்கள். இந்த வகையில் இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்வீர்கள்?
இதிலே ஒரு சுற்றுவளையம் இருக்கிறது, ஒரு விஷய சர்க்கிள் இருக்கிறது. உண்மையாக நாம் வந்து செய்ய தவறிய காரணம், வேறு பண்டங்களை கொடுக்க வேண்டாம், உணவு கொடுப்பது என்னை பொறுத்தவரை இவைகளாம் இரண்டாம் பட்சம்தான். முதலாவதாக மக்களை அறிவுடையவர்களாக ஆக்கியிருக்க வேண்டும், கல்வி அறிவு தந்திருக்க வேண்டும். இதைத்தான் ஜெஃபர்சன் ஒரு முறை கூறினார், டெமோக்ரசி அண்ட் இல்லிட்ரஸி கனாட் கோ டுகெதர். ஜனநாயகம் என்பதும் அறியாமை என்பதும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் இருக்க முடியாது. ஜனநாயக நாடு என்றால் அறிவுடைய நாடாக இருக்க வேண்டும். அறிவு பெற்ற மக்களை உடைய நாடுதான் ஜனநாயகத்தில் நிலைக்கும். மக்களிடம் அறிவு இல்லை என்றால் ஜனநாயகம் நிலைக்காது. ஆக நாம் அடிப்படையை இன்னமும் ஆராயவில்லை, அடிப்படையான கல்வி அறியை மக்களுக்கு தரவில்லை. எப்பொழுது ஜனநாயகத்திலே பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பை நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு தந்தீர்களோ, ஆக மக்களுக்கு பகுத்து ஆராயக்கூடிய அறிவை, தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமையை அறிவு மூலமாக தந்திருக்க வேண்டும். அதை தந்திருந்தால் இந்த பல நிகழ்ச்சிகள் தடுக்கப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு இன்றைக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்தியாவிலே மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறார். ஆட்சியாளர்கள், அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் இவர்கள் எல்லாம் மக்களை தங்களுடைய சூதாட்டத்தில் பயன்படுத்தினார்களே தவிர மக்களிடம் ஆட்சியை ஒப்படைக்கவில்லை. ஜனநாயகம் என்றால் மக்கள் தான் அங்கே தலைமை போட வேண்டும், மக்கள் குரல் தான் மகேசனின் குரல் என்று வர வேண்டும். அது இன்னமும் வரவில்லை, சிறிது காலத்திலே வர வர மெதுவாக வரும் என்று நான் நினைக்கின்றேன். ஆக இப்ப அரசியலிலே உண்டாகிற தொய்வுக்கு அரசியல்வாதிகள் மட்டும் காரணமில்லை. மக்கள் யார், எந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை இன்னமும் நாம் ஜனநாயகத்துக்கு தயார் செய்யவில்லை. இந்தியாவில சில பகுதிகள் இருக்கின்ற, கேரளாவில இருக்கிறது. அங்கே பார்த்தால் ஒவ்வொரு தேர்தலிலும் 1% 2% தான் கட்சிகள் மாறுகின்றன. ஆனால் மற்ற இடங்களில் பார்த்தா அலைமோதுகிற பொழுது பெண்டிலும் அசைவது போல ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு கோடிக்கு செல்கின்ற இந்த தன்மை இல்லை. எனக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஜனநாயகம் இன்னமும் இருக்கிறது, முழு அளவில் இல்லாமல் இருக்கலாம், இன்னமும் இருக்கிறது. நாம் அதை பயன்படுத்துகிற வகையில் பயன்படுத்தினார். ஆனால் இதிலே மிகப்பெரிய தவறை, குற்றத்தை செய்தவர்கள் அரசியல் தலைவர்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த அரசியல் தலைவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை நாட்டு மக்களுக்கு இருந்தால்தான் அங்கே ஜனநாயகம் இருப்பதாக முடியும். அந்த வகையிலே நான் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறேன். இந்த 60 ஆண்டு கால இந்திய சுதந்திரத்தில் நாம் எதிர்பார்த்த பல பலன்கள் கிடைக்கவில்லை என்றாலும் இந்தியா ஒரு நாடாக, ஒரு ஜனநாயக நாடாக நீண்டு நிறைவேற்றி வருகிறது, இது தொடர்ந்து வரும் என்ற நல்ல நம்பிக்கை எனக்கு நன்றாக இருக்கிறது. நன்றி.